தௌபாவுக்கு முன்னதாக நாங்கள் செய்ய வேண்டிய மூன்று விடயங்களை மிக சுருக்கமாக இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுடைய தௌபா, இஸ்திகஃபார், துவா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டுமா? அல்லாஹ் நாங்கள் ஏந்துகின்ற கையை வெறும் கையாக திருப்பி அனுப்பி விடாமல் அந்த கைக்கு அல்லாஹ் ஜவாபை கொடுக்க வேண்டுமா? அப்படி என்றால் மிக முக்கியமாக மூணு விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த மூணு விஷயத்தையும் மிக சுருக்கமாக இன்றைய ஹுத்பாவிலே பார்ப்போம். முதலாவது பகுதி, எங்களுடைய உடம்பு, எங்களுடைய உடை, இந்த இரண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். இன்ஷால்லா பின்னால் விரிவாக பார்ப்போம். இரண்டாவது, எங்களுடைய பெற்றோருடைய மனதை நாங்கள் உடைக்காமல் சந்தோஷப்படுத்தியிருக்க வேண்டும். எங்களுடைய துவா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தார். அதிசயங்கள் வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. எனவே பெற்றோர்களை கோபப்படுத்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ்வும் கோபக்காரனாக இருப்பான், எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே நாங்கள் பெற்றோருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்ற போது அல்லாஹ்வும் எங்களுடைய சந்தோஷமாக இருப்பான், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான். இரண்டாவது பகுதி, பெற்றோருடைய உள்ளங்களை உடைக்காமல் பெற்றோர்களுடைய உரிமைகளை பேணி நடப்பது. மூன்றாவது பகுதி, எங்களுடைய துவாக்கள், இஸ்திகஃபார்கள், தௌபாக்கள் கபூல் செய்யப்படுவதற்கு மூணாவது மிக முக்கியமான விடயம், உரிமைகள் பேணப்பட்டிருக்க வேண்டும். அது இரண்டு வகையான உரிமை இருக்கிறது, ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சில உரிமைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விளக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும், அல்லாஹ் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டாம் என்று எங்களை தடை விதித்திருக்கானோ அதன் பக்கம் நாங்கள் வேறிட்டும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் எங்களை கடமையாக்கிய பகலான தொழுகைகள், நோம்புகள், ஜகாத், இதர கடமைகளிலே நாங்கள் அழகான முறையில் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகளிலே நாங்கள் குறை இல்லாத இருக்க வேண்டும். அடுத்து மூணாவது பகுதியிலே இன்னொன்று இருக்கிறது, ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய உரிமைகளை நாங்கள் பேணி இருக்க வேண்டும். அதை விரிவாக பின்னால் பார்ப்போம். அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள், அடியார்களுடைய சொத்து செல்வம் சார்ந்தவை, சொத்து செல்வம் சாராத மனம், மானம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் பேணிதல் காட்டுகின்ற போதுதான் எங்களுடைய துவாக்கள், என்னுடைய தௌபாக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும். எனவே முதலாவது பகுதியை நாம் சுருக்கமாக பார்ப்போம் என்றால், எங்களுடைய உடம்பும் எங்களுடைய உடையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய தௌபாக்கள் கபூல் செய்யப்படுவது. எந்த அளவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிதொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது இப்படி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இன் அல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர வேறொன்றையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். தூய்மையான மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால்தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், وَإِنَّ اللَّهَ أَمَرَ الْمُؤْمِنِينَ بِمَا أَمَرَ بِهِ الْمُرْسَلِينَ, ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளையை அல்லாஹ் கொடுத்தானோ அதே கட்டளையை முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய எங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அது என்ன கட்டளை? அல்லாஹ்வுடைய வசனத்தை இரண்டு வசனங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிறது, யா ஐயுவர் ரசூலு குலு மின தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூல்மார்களே நீங்கள் பையிபா மனமானவைகள், ஹலாலானவைகளை உழையுங்கள், ஹலாலானவைகளை கேளுங்கள், சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்லமல் செய்யுங்கள். நல்லமல் செய்வதற்கு முன்னால் ஹலாலான முறையிலே எங்களுடைய உடம்பு வளர்க்கப்பட வேண்டும், ஹலாலான ஆடை நாங்கள் அணிய வேண்டும் என்பதை இந்த குர்ஆனிய வசனம் எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது குர்ஆன் வசனம் சொல்லப்படுகிறது, யா ஐயுஹல்லதீனா ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், இது எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தேடியவற்றில், உங்களுக்கு அல்லாஹ் தந்தவற்றில் நல்லதையே நீங்கள் சாப்பிடுங்கள், சந்தேகமானவைகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, இது ஹராம் எங்களுக்கு தெரியும், இது ஹராம் என்று, இது ஹலால், இது ஹலால் என்று எங்களுக்கு தெரியும், அது இரண்டும் அல்லாத சில விடயங்கள் இருக்கிறது, சந்தேகமானவைகள். மூமின்கள் என்ன செய்வார்கள்? அப்படிப்பட்ட சந்தேகமான விடயங்கள் இருந்து தவிர்ந்திருப்பார்கள். சந்தேகமானவைகள் உள்ளே சென்றாலும் எங்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்படாமல் இருக்கக்கூடும். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய உடம்பு, எங்களுடைய உடை சுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கின்றார்கள். ஒரு நீண்ட பிரயாணம் போகின்ற ஒருவரை உதாரணம் காட்டுகின்றார்கள். வந்திருக்கிறது ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றாருக்கு கேட்கக்கூடிய துஆ, ஒரு பெற்றார் தன்னுடைய குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ, அதே போன்று ஒரு பிரயாணி பிரயாணத்தை முடிக்கின்ற வரைக்கும் அவர் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறார். எனவே ஒரு பிரயாணியுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அந்த பிரயாணியுடைய உதாரணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்ரஜுலு யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம் போகிற ஒருவரை பற்றி உதாரணம் சொல்கிறார்கள். அவருடைய தலையெல்லாம், அதாவது தலையெல்லாம் வாரப்படாமல் ஒரு அலங்கோலமாக பிரயாணத்துடைய அடையாளங்கள் தென்படுகிறது. அவர் பிரயாணத்துடைய அடையாளம் தென்படுகிறது. அப்படியான ஒரு கலைப்பான ஒரு மனிதர் வேர்வை சிந்திய நிலைமையிலே, கஷ்டப்பட்ட நிலைமையிலே அல்லாஹ் ஒரு சில என்ன செய்கிறார், யமுது எலஹி இலசமா, வானத்தின் பக்கம் இரண்டு கையை மேந்து, யா ரப்பி யா ரப்பி, அல்லாஹுவே அல்லாஹுவே என்று அல்லாஹ் ஒரு சில கையெழுந்துக்கிறார். அது நாங்களாக இருப்போம். ரமலானுடைய காலங்களில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேனுவோம். யா அல்லாஹ், நாங்கள் நோற்ற நோம்பை கொண்டு எங்களுடைய பாவங்களை அழித்து விடியா அல்லாஹ், எங்களை பலாய் முசிபத்தை நீக்கிடு யா அல்லாஹ்னு நாங்கள் அல்லாஹ்விடத்தை கையேந்துவோம். ஆனால் இப்படி கையேந்தக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களுக்கு நான் எப்படி பதில் அளிக்க முடியும் என்று மூன்று காரணத்தை சொல்கிறார்கள். வமத்அமுஹு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், வமல்பஸுஹு ஹராம். இவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு ஹராம், இவர் குடிக்கின்ற குடிபானம் ஹராம், இவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த ஆடை ஹராம். எனவே ஹராம், மொத்தமாக சொல்ல போனால் இந்த உடம்பு ஹராத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு எப்படி நாங்கள் பதில் கொடுப்பது? அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டானே, அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவர்களைத்தான் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று. ஆனால் நாங்கள் தூய்மை இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், ஹராமான உடுப்போடு நாங்கள் கையேந்தினால், ஹராமான உடம்போடு நாங்கள் கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பகுதி எங்களுடைய உடம்பையும் எங்களுடைய உடைகளையும் சுத்தமாக இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் இருக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வதற்கு. அடுத்து இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம். எங்களுடைய பெற்றோர்கள், இந்த பெற்றோருடைய மனதை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். எங்களுடைய துவாக்கள் எல்லாம் அவரிடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமா? எங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்தை உடைக்காமல் எல்லாம் அவரிடத்தில் கையெழுத்த வேண்டும். ஹதீஸுகளை வந்திருக்கிற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் யார் ஒரு மனிதன் பெற்றோருடைய உள்ளத்தை உடைக்கிறார்களோ அவர்கள் ஒரு பாவத்தை, பெரும் பாவத்தை செய்ததை போன்றும். ஹதீஸுகளை வந்திருக்கிறது மிகவும் பயங்கரமான சில பாவங்களை நபியர்கள் எச்சரித்தார்கள். அதிலே ஒரு பாவம், பெற்றோர்களுக்கு நாங்கள் நோவினை கொடுப்பது. அந்த நோவினை அவருடைய பெற்றோர்களை நீங்கள் அடிப்பதாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிளை அவருடைய மனதை உடைக்கலாம். எதாம் இருந்தாலும் அதுவும் உங்களுடைய அல்லாஹ்வுடைய பார்வையிலே பெற்றோர்கள் கொடுக்கின்ற நோவினை தான், அது பெரும் பாவம் என்றார்கள். அதிசயில வந்திருக்கிற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்திலும், அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய நிலைமையில் எங்களுடைய கை அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டுமா? எங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? எங்களுடைய பெற்றோருடைய மனதை சந்தோஷப்படுத்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அப்போது அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறும் கையாக அப்படியே தட்டிவிட மாட்டான். அல்லாஹ் அந்த பெற்றோர்கள் மீது அவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறான், பெற்றோர்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட பாய்ப்பதை அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறான். தாய்மாருடைய பாதத்துக்கு கீழே துவர்க்கம் இருக்கிறது என்பதா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மாருடைய சிறப்பை சொன்னார். இன்று கவலையான நிலைமையாக இருக்கிறது. சில வாலிபர்களை பார்த்தா நண்பர்களுடைய முகத்தை பார்த்து சிரிப்பார்கள், நண்பருடைய முகத்தை பார்த்து அழகாக பேசுவார்கள், எவ்வளவு ஆனந்தமான வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொட்டுவார்கள். ஆனால் அந்த சிரிப்பும் அந்த செஞ்சலிப்பும் அந்த பிரமாசமும் தாய்க்கு முன்னால் இல்லை. எங்களுடைய வாப்பாவுக்கு முன்னால் இல்லை. அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள்? எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்து நல்ல ஒரு குழந்தையாக ஆளாக்கியதவர் செய்த தவறா? அன்பான பெற்றோர்களே, அன்பான குழந்தைகளே, நாம் எல்லோரும் ஒரு பெற்றோருக்கு குழந்தைகள் தான். சிலருடைய பெற்றோர் மன்னரையில் இருப்பார்கள், துவா கேளுங்கள், அல்லாஹ் அவருடைய மன்னரையில் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றுவார். அன்பான வாலிபர்களே, உங்களுக்கு பெற்றோர்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். எனவே அந்த பெற்றோருடைய முகத்தை பார்த்து தெரியுங்கள், பெற்றோருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், எங்களுடைய பெற்றோருக்கு செலவழிக்க நான் கொடுக்க தேவையில்லை, என்னுடைய நானாவுடைய வீட்டிலே அல்லது என்னுடைய சகோதரியுடைய வீட்டில் இருக்கிறார், அவர்களுக்கு ஏண்ட மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்கள் கவனிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜகாத் என்ற ஒரு கடமை இருக்கிறது, அது குறிப்பிட்டு சாரால் தான் கொடுக்க முடியும். சதக்கா அன்பளிப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அது பணம் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம், பணம் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம். வறியவர்களுக்கு தான் தேடி கொடுக்க வேண்டும் என்றல்ல, அன்பளிப்பு என்று சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கும் கொடுக்கலாம். உங்களுடைய பெற்றோர் நீங்கள் சிரிக்கின்ற சிரிப்பி மூலமாக சந்தோஷப்படுகின்றார்களா, சிரிப்பை அவர்களுக்கு சதக்காவாக அன்பளிப்பாக கொடுங்கள். அல்லது நீங்கள் கொடுக்கின்ற பணம் அல்லது அவர்களுக்கு விருப்பமான இனிப்பு பண்டம் உணவுகள் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா, அதை கொடுத்து அவருடைய பெற்றோருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்கள். அதிசயம் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது, பெற்றோர் இருவர்கள், அந்த பெற்றோர் இருவரையும் அடைந்து அந்த பெற்றோர் மூலமாக யார் இந்த உலகத்தை வாழ்ந்து அவர்கள் மூலமாக சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். அந்த பதுவாவிலே நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது. எனவே அந்த பெற்றோருடைய உள்ளம், அந்த பெற்றோருடைய உள்ளம் உடைந்து போனால் அல்லாஹ்வுடைய உள்ளம் உடைகிறது. அதுதான் ஹதீஸ் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்தில் தங்கியிருக்கிறது. எனவே இரண்டாவது விஷயம், எங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்கள், அல்லாஹ் எங்களுடைய தௌபாக்களை கபூல் செய்வான். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே கையெழுந்தால் அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய மாட்டான். அடுத்து மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, எங்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய உரிமைகளை பேணி நடக்க வேண்டும், அடியார்களுடைய உரிமைகளை பேணி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உரிமை என்று சொல்கின்ற போது தொழுகை, அல்லாஹ்வுடைய கடமைகள், பரலான கடமைகள், அதே போன்று அல்லாஹ் ஏறியவைகள், அல்லாஹ் தடுத்தவைகள், இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, அடியார்களுடைய விடயத்திலே அடியார்களுடைய உரிமைகளை நாங்கள் பேணி இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மூணு விதமான நீதிமன்றத்தை வைத்திருக்கிறார். மூணு விதமான நீதிமன்றம் இருக்கும். முதலாவது நீதிமன்றம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே சிறுக்கு செய்த குஃப்ரியத்தான வாழ்க்கையிலே வாழ்ந்த குஃப்ர் சிறுக்கோடு சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் ஒன்று இருக்கும். அதிலே மன்னிப்புடைய வாயில் மூடப்பட்டிருக்கும். அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது வகையான ஒரு நீதிமன்றம் இருக்கும், அது மிக முக்கியமான ஒரு நீதிமன்றம். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். பரலான கடமைகள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ் தடுத்தவைகள், இது சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றம். மூன்றாவது வகையான ஒரு நீதிமன்றம் இருக்கும், ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றம் இருக்கும். ஆரம்பத்தில் உள்ள இரண்டு நீதிமன்றங்களும் ஒரு சாதாரண நீதிமன்றம், அதனால் யாரும் தப்பிக்க முடியலாம். உண்மையான முஸ்லீமாக முத்தகியாக அந்த உலகத்திலே வாழ்ந்தால் தப்பிக்கலாம். மூன்றாவது வகை நீதிமன்றம் இருக்கிறது, அடியார்களோடு சம்பந்தப்படுகின்ற விடயம். இது மிக பயங்கரமானது, இது மிக பயங்கரமானது. ஆரம்பத்திலே உள்ள இரண்டு பகுதி இருக்கிறது, அது இரண்டிலும் தப்பியவர்கள் மூன்றாம் பகுதியிலே மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். ஆரம்ப இரண்டு கட்டத்தையும் கடந்து வந்தவர்கள் மூணாம் பகுதியிலே மாற்றிக்கொண்டு நரகத்துக்கு போக போகிறார்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நான் இந்த குத்பாவில் அந்த விஷயங்களை மிக முக்கியமாக ஞாபகப்படுத்துகின்றேன். எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? மூணு விஷயங்கள்ல இது மிக முக்கியமான ஒரு விஷயம், அடியாருடைய உரிமைகள். மூன்றாவது விஷயம், மக்களோடு சம்பந்தப்பட்ட விசாரணை. அது இரண்டு விதமான விசாரணை இருக்கிறது. மக்களோடு சம்பந்தப்படுகின்ற அந்த விசாரணை இரண்டு விதத்தில் அமைந்திருக்கிறது. ஒன்று பொருள் பணம் சம்பந்தப்பட்டவை, இன்னொன்று பொருள் பணம் சம்பந்தப்படாதவை. பொருள் பணம் சம்பந்தப்பட்டவை என்றால், இந்த உலகத்தில் ஒரு அடியாருடைய சொத்தை நாங்கள் அபகரித்திருந்தால், பொய் சத்தியம் செய்த ஒரு காணி எடுத்திருந்தால், பொய் சத்தியம் செய்த ஒரு வீட்டை எடுத்திருந்தால், அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்திருந்தால், அது அவர்களுடைய பொருள் சொத்து செல்வம் சம்பந்தப்பட்ட அநியாயம். இவைகள் அல்லாத பொருள் சொத்து செல்வம் இது அல்லாத விடயம் என்றால், அவருடைய மானத்திலே தலையிட்டிருப்போம், அவருக்கு ஏற்றிருப்போம், அடித்திருப்போம், அவதூறு சொல்லியிருப்போம். இந்த விடயங்கள் இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் அநியாயம் செய்ய அல்லாஹ் விரும்பவும் இல்லை, அல்லாஹ் அநியாயம் செய்யவும் மாட்டான். மிஸ்கால தர்ரா சிறிதளவும் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்ந்த பறவைகள் மிருகங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீதிமன்றத்திலே நீதி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். கொம்புள்ள ஒரு ஆடு இங்கு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்துகிறதா, அல்லாஹ் கயாமத்துடைய நாளையிலே கொம்பில்லாத அந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, இங்கு குத்தியாத ஆடு அந்த கொம்பை இழக்க செய்து அங்கே அல்லாஹ் குத்த செய்வான். பறவைகளுக்கும் அல்லாஹ் நீதி வழங்குவான். நீதி வழங்கியதுக்கு பின்னால் அவைகளை மண்ணோடு மண்ணாக அழித்து விடுவான். மிருகங்களுக்கு சுவர்க்கம் நரகம் என்பது அல்ல, சுவர்க்கம் நரகம் என்பது அவைகளுக்கு இல்லை, இந்த மனிதர்களுக்கு தான் சுவர்க்கம் நரகம் என்பது. எனவே எங்க அந்த அடியாரோடு சம்பந்தப்படுகின்ற பொருள் சொத்து செல்வம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சாதாரண ஒரு விடயம் அல்ல. சிலர் இந்த கூட்டு வியாபாரம் செய்வார்கள், நானா தம்பிமார் அல்லது உறவுகளோடு இணைந்து செய்வார்கள். அவர்கள் கணக்கு போட வேண்டும், இவ்வளவுதான் நீங்கள் எடுக்க வேண்டும், இவ்வளவுதான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தவாறே அந்த பணத்தில் இருந்து நீங்கள் எடுத்துவிட்டு சென்றால், சில சந்தர்ப்பங்களிலே மற்றவர் பேசவில்லை, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் இதற்கு மறுமையிலே நீதம் வழங்குவார். தேவைக்கு ஏற்றால் போல் நிறைய பணங்கள் எடுப்போம், சில தேவைகளை அதைவிட கூடுதலாக எடுப்போம், ஆனால் இது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே இதுவும் தண்டனைக்குரிய குற்றம். இந்த சில பிள்ளைகள் மற்ற குழந்தைகளுடைய சொத்துக்கும் நிரந்தர வாரிசாக மாறிவிடுகிறார்கள். எப்படி? ஒரு வாப்பா ஒரு தடை செய்கிறார், வாப்பா ஒரு மூத்த மகன் தடை செய்கிறார், வாப்பா இறந்து போகிறார், அதற்கு பின்னால் மகன் நினைத்து அந்த கடையை தொடர்ந்து நடத்தி வருகிறார், நடத்தி வந்து அதற்கு பின்னால் அந்த கடை அவருடைய சொந்த கடையாக மாற்றிக் கொள்கிறார். ஆனால் அந்த குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த கடை செய்யக்கூடிய அந்த வாப்பாவுடைய மகன், அவருடைய தாத்தா தங்கச்சிமார், சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம வாரிசு அவருடைய வாரிசு உரிமை போய் சேர வேண்டும். ஒரு மாத குழந்தையைத்தான் அந்த வாப்பா விட்டு சென்றிருக்கிறார் என்றாலும் அந்த குழந்தைக்கும் பங்கு கொடுப்பதற்கு சரிய அனுமதி வழங்கியிருக்கிறார். எனவே அப்படி யாராவது எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சொத்து செல்வத்திலே நாங்கள் எங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கின்ற பணம் ஹராம், எங்களுடைய உடம்பு ஹராத்தால் வளர்கிறது, மற்றவருடைய பணத்தை நாங்கள் உண்ணுகின்றோம், இப்படியான நிலைமையில யாராவது இருந்தால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களால் கொடுக்க முடியாது என்றால் அதற்குரிய தொகை பணத்தை நீங்கள் கணக்கிட்டு அந்த பங்குக்கு எவ்வளவு பணம் வருமோ அதை கொடுத்து அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் எவ்வளவுதான் கையெழுதினாலும் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய மாட்டான், எங்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டார். அநியாயம் என்று சொல்லுகின்ற போது அது முஸ்லீம் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் செய்கின்ற அது கடன் விஷயமாக இருக்கலாம், சொத்து செல்வம் எதுவாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் கணக்கெடுத்து போகிறான். சாதாரணமாக பாவமா என்று நினைக்காத சில விடயம் நிறைய இருக்கிறது. உதாரணமாக ஒரு போஸ்ட்பெய்ட் அதாவது பில் வரக்கூடிய ஒரு சிம் அட்டையை உங்களால் எடுத்திருக்கிறார். 2000-3000 பில்லை ஏற்றி விட்டு என்ன செய்கிறார், சிம்மை கலட்டி வைத்து விட்டு சாதாரணமாக கார்டு போடக்கூடிய ரீசார்ஜ் கார்டு போடக்கூடிய ஒரு சிம்மை பாதிக்கிறார். 3000 ரூபாய் கடன், ஒரு கம்பெனிக்கு ஒரு 3000 ரூபாய் கடன், கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அதையும் குற்றமாகத்தான் கணக்கெடுக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் எங்களுக்கு ஜவாப் பதில் தரமாட்டான். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணையின் போது இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார். அந்த கோடீஸ்வரர்களுக்கும் அண்டைய நாளிலே 10 ரூபாயும் மிக பெருமை. இந்த உலகத்தில் சிலர் கொடுக்கல் வாங்கல் பண்ணுவார்கள், இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பல ரூபாய்களை கடனாக வாங்கி கொடுக்காமல் விட்டு விடுவார். சின்ன தொகை தான் இதா என்ன செய்ய முடியும், ஐநூறு ரூபாய் தான் இதா என்ன செய்ய முடியும் என்று அப்படியே விட்டு விடுவார். கண்ணியமானவர்களே, அடியார்கள் மறப்பார்கள், ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். அடியார்கள் பத்து வருடம் நிர்வாகத்திலே மறந்து விடுவார்கள், ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். ஆயிரம் வருடங்கள் சென்றாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான், நீதி வழங்குவான். கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடியவன். எனவே இப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருந்தால் அதை கொடுங்கள். கடன் கொடுத்தவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே கவலைப்பட்டாலும் மௌத்துக்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சதக்காவுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்க போகிறான். கடன் கிடைக்கவில்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நிறைய நன்மையை தர காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே கடனாளிகள் இருந்தால், மற்றவரை உரிமைகளை யாராவது பறித்திருந்தால், இன்றைய குத்துபாவோடு அதை நிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இது பொருள் சொத்து செல்வம் சம்பந்தப்படுகின்ற விடயங்களிலே மிகவும் பயங்கரமாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்திலே கொஞ்சம் கவனப்படுங்கள். இந்த சொத்து செல்வம் எங்களுடைய மூச்சு போனா எங்களோட உடம்ப கொண்டு அப்படியே மண்ணுக்கு போட்டுருவாரு. அதுக்கு பின்னால் எங்களுடைய காணி பூமி வாகனம் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. மூணு நாலு பேங்க்ல அக்கௌண்ட் வைத்திருப்பார், யாரோ ஒருவர் அக்கௌண்டை கொண்டாடுவார்கள். மிகப்பெரிய படிப்பினை எங்களுடைய ஊர்களே பக்கத்து ஊர்களே ஒளிபெருக்கிலோ அறிவித்தவரும் ஜனாதா அறிவித்தலண்டு நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த தாய் தான் மரணப்படுக்கையில் இருக்கிறார், இந்த தகப்பன் தான் மரணப்படுக்கையில் இருக்கிறார், அவர்தான் மௌத்து என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் இல்லை, வித்தியாசமானவர்களே மௌத்து. இவர்கள் மௌத்தாகுவார்களா என்று நாங்கள் எண்ணாதவர்களை அல்லாஹ் அழுத்து விடுகிறார். எனவே அதுபோன்று அல்லாஹ் எங்களையும் எடுத்து விட்டால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி செல்லப் போகிறோம்? மற்றவருடைய அநியாயங்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை சுமந்து கொண்டு போனால் நிச்சயமாக அவர்கள் தோற்கம் சென்று விடுவார்கள், நாங்கள் நரகம் சென்று விடுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இதை விபரமாக சொன்னார்கள். கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அந்த மனிதனுடைய அமல் இருக்கும், ஏராளமான அமல் இருக்கும். தொழுது கொண்டு வருவான், நிறைய தொழுகை எடுத்துக் கொண்டு வருவான், நிறைய நோம்பு நோட்டு கொண்டு வருவான், சுன்னத்தா ஃபர்வா ஜகாத்து கொடுத்து கொண்டு வருவான். இத்தகைய அமல்களோடு அல்லாஹ்விடத்திலே வருவான். ஆனால் அந்த அடியான் ஒரு மனிதரை அவர் ஏற்றி இருப்பார். இவ்வளவு அவரோடு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார். நிற்கின்ற போது பக்கத்திலே ஒரு அடியார் வந்து சொல்வார், யா அல்லாஹ் இவர் என்னை ஏற்றினான். அல்லாஹ் அவரை நிப்பாட்டுவார். இன்னும் ஒரு அடியார் வருவார், இவன் என்னை விட்டு கட்டினான். இன்னும் ஒரு அடியார், மூணாவது அடியார் வருவான், இவன் என்னுடைய பணத்தை திண்டான், எனவே என்னுடைய ரகாத்தை கபூல் செய்யாதே. இன்னும் ஒரு அடியார் வருவா, இவன் என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான். இன்னும் ஒரு அடியார் வருவா, இவன் என்னை அடித்தான். இவனுடைய தொழுகை கபூல் செய்யாதே, இவனுடைய நோன்பை கபூல் செய்யாதே, ஜகாத்தை கபூல் செய்யாதே. இத்தனை அநியாயங்களை வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து கியாமத்துடைய நாளிலே முறையிடுவார்கள். முறையிட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நிறைய அமல்கள் வந்து அந்த அடியாருடைய அமல்களை எல்லாம் அவர்களே கொடுப்பார். யார் ஏசினாரோ, யார் விட்டு கட்டினாரோ, யார் அடித்தாரோ, யார் சொத்து செல்வத்தை அபகரித்தாரோ, அவர்களுக்கு இவருடைய நன்மை இலத்தையே கொடுக்கப்படும். கொடுத்து கொடுத்து இவர் கொடுக்கிறதுக்கு நோம்பு பிடித்தார், தொழுதார், ரக்காத்து கொடுத்தார், இதுதான் நன்மை. கொடுத்ததுக்கு பின்னால் இவர் நன்மை எல்லாம் முடிஞ்சு இவர்கள் கொடுத்ததுக்கு காணாது. என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு பின்னால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இவருடைய தலையிலே சுமத்தாட்டப்படும். யாரை ஏற்றி இருந்தாரோ அவருடைய பாவம் இவர் மீது சுமத்தாட்டப்படும். யாரை இட்டு கட்டியிருந்தாரோ அவருடைய பாவம் இவர் மீது சுமத்தாட்டப்படும். சுமத்தாட்டி அல்லாஹ் நிறைய நன்மைகளோடு வந்த அந்த மனிதனை என்ன செய்ய, நன்மை எல்லாம் இன்னொருவருக்கு அநியாயம் அளிக்கப்பட்டவர்கள் கொடுத்து விட்டு அவர்களுடைய பாவங்களை எல்லாருடைய தலையிலே சுமந்து அவரை அல்லாஹ் நரகத்திலே முகங்குப்ப தள்ளுவான் என்பதாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் இருந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ் அறியாது, மௌத்துக்கு பின்னால் யாரும் இப்படியான விடயங்களை சிக்கிவிடக் கூடாது. இது பொருள் சொத்து செல்வம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே வரக்கூடிய மிக முக்கியமான விடயம். அடுத்து மானம் சம்பந்தப்பட்ட விடயம், மானமரியாதை. அவருடைய மானமரியாதையை நாங்கள் போக்கியிருந்தால் மிக பயங்கரமானது. கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அதையும் விசாரிக்க போகிறான், அதையும் விசாரிப்பதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அது சம்பந்தப்பட்ட விடயங்களை யாராவது இட்டு கட்டியிருந்தால் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள். யாரையாவது அவரோடு சொல்லியிருந்த அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள். யாரையாவது தேவையில்லாத முறையிலே அவற்றை இல்லாத குறைகளை இன்னொருத்திலே சொல்லியிருந்தால், புறம் பேசியிருந்தால் அவைகளுக்கு அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள். நாங்கள் இங்கு மன்னிப்பு கேட்பது ஒரு சாதாரண விஷயம் என்று யார் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இங்கு மன்னிப்பு கேட்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இங்கு நாங்கள் மன்னிப்பு கேட்க போகிறோம் சம்பந்தப்பட்ட அடியாரோடு. கூடினால் அந்த அடியாரும் இந்த அடியார் ரெண்டு பேர் இருப்பார் அல்லது மூணு நாலு பேர் இருப்பார்கள். ஆனால் இப்படி மன்னிப்பு கேட்காம நாங்கள் எல்லா இடத்திலே கையேந்தினால் எங்களுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்ய மாட்டான், துவாக்களை கபூல் செய்ய மாட்டான். அது ஒரு புறம் இருக்க, கியாமத்துரிய நாளில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவார். அப்போது இங்கு மன்னிப்பு கேட்காதவர்கள் கியாமத்துரிய நாளையிலே மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் அன்று மன்னிக்க மாட்டான். மௌத்தோடு உங்கள் அவகாசம் முடிந்து சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே இங்கு நாங்கள் போய் பேசுவது அவர்களை மன்னிப்பு கேட்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். சிலர் கேவலமாக நினைப்பார்கள், அவருடைய காலடிக்கு நான் எப்படி செல்வது, செல்லத்தான் வேண்டும். ஒரு குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் செல்லத்தான் வேணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கியாமத்துடைய நாள் இந்த உலகத்தை விட கியாமத்துடைய நாள் தான் சிறந்தது, மேலானது, அதுதான் நிரந்தரமானது என்று உங்களுடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் இந்த உலகம் சாதாரணமானது, இந்த உலகம் அழிந்துவிடக்கூடியது, இந்த உலகம் அல்ல உண்மையான வாழ்க்கை என்று உங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்திருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் எங்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தின் வேலை செய்வார். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் எங்களுக்கு பயங்கரமான தண்டனை தருவான். அதிசயில் வந்திருக்கிற ஒரு அடியாருடைய குறையை யார் மறைக்கிறானோ அந்த குறைகளை மறைக்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அடியாரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கியாமத்துரிய நாளில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் செய்த தவறுகளை எல்லாம் மறைக்கிறான், மற்ற அடியார்களை காட்டாமல் எல்லாம் மறைத்து விடுகிறான். எனவே இப்படி மறைக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் யாருடைய தவறுகளையாவது நாங்கள் சொல்லியிருந்தால், யாருடைய மனதையாவது நோயித்திருந்த அவர்களை போய் மன்னிப்பு கேளுங்கள். அதை தவிர வேறு வழியே இருக்கில்லை. அந்த வழியை நாங்கள் செய்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் எங்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டான். எனவே முதலாவது பகுதி, இரண்டாவது பகுதி. முதலாவது சிறுக்கு குப்பர், அதில் யாரும் ஈடுபட மாட்டோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது பகுதி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் போன்ற விடயங்களை கவனம் செலுத்துவது, அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றிக் கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அது அதில் நாங்கள் குறைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது அல்லாஹ் மன்னித்து விடுவார். மூன்றாவது வினை அடியார்கள் சம்பந்தப்படுகின்ற விடயம், அடியார்கள் மன்னிக்காதவர்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புறம் பேசுவது விபச்சாரம் செய்வதை விடவும் மிக பயங்கரமானது என்றார். ஏன் காரணம், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்திருக்கிறான், அவன் பாவப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே கையெழுந்துகிறார், யா அல்லாஹ் நான் தவறுதலா செய்து விட்டேன், என்னுடைய சூழல் என்னை அப்படி ஆக்கிவிட்டது, என்னுடைய நிலைமை அப்படி என்ன ஆக்கிவிட்டது, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கையெழுந்தினால் அல்லாஹ் அவனுடைய விபச்சாரத்தை மன்னித்து விடுவான். ஆனால் ரீபத், புறம் என்ற விஷயத்தை வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியாரத்திலே மன்னிப்பு கேட்காத வரையிலே, அந்த அடியாரத்திலே போய் மன்னிப்பு கேட்காத வரையிலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்ற வாயில் மூடப்பட்டிருக்கும். எப்போது அடியாரத்திலே மன்னிப்பு கேட்டு வருகிறார்களோ அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய வாயில் திறக்கப்படும். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமிடுங்கள். கவனம் எடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அப்படி
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.